மாவீர மகுடம். லெப்டினன்ட் கர்னல் செல்வகுமார்.
வணங்குகிறோ
செல்வகுமார் என்றால் ஒரே வரியில் கூற முடியும், எளிமையான போராளி. இந்திய படை போர் உச்சமிட்ட நேரம் 1989களில் லெப்டினன்ட் செல்வகுமார். போராளிக்குரிய எந்த சாயலுமே இல்லாது சாதாரணமாக இருந்தார். இந்திய ராணுவத்தை நித்திரைக்குள்ள விடாமல் செய்தவர்களில் முக்கியமானவர் லெப்டினன்ட் குமார். இந்திய படை தோழிகளோடு வெளியேறிய பின் புதிதாக புலனாய்வுத்துறையின் மீள் உருவாக்கம் பெற்றபோது குமார மகனுள் உள்வாங்கப்பட்டார். ஆரம்ப காலங்களில் இந்திய படையோடு சேர்ந்து இயங்கிய துரோகிகளை களையெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர். காலில் பல தடவை செருப்புமில்லாது குமாரை காண முடியும். குமாரே தான் சத்தியம் செய்தால்தான் அவர் ஒரு போராளி என்று கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவு தோற்றம். அப்படி எளிமையான போராளி, எளிமையான உடை அலங்காரத்தோடு ஜாழ் நகரின் வீதிகளில் எந்த நேரமும் காண முடியும். 1991 காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பணிக்காக அனுப்பப்பட்டிருந்தார் குமார். அங்கு சென்று சிறிது காலத்தில் அங்கு நடந்த குண்டுவெடிப்பு ஒன்றின் காரணமாக தமிழ்நாட்டில் தங்கியிருந்த விடுதலை பிரிவு அமைப்பைச் சேர்ந்த எல்லா பிரிவு போராளிகளும் தமிழ்நாட்டின் ஐபியால் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட முற்படும் போது ஒரு சில போராளிகளை தவிர யுத்தகலத்தில் படுகாயமடைந்து மருத்துவத்திற்காக தங்கியிருந்த போராளிகள் உட்பட அனைவரும் சைனிட்டிருந்து வீதிச்சாவை தழுவிக்கொண்டார்கள். எப்படியோ ஐபியின் கண்களிலே மண்ணை தூவி குமாருடன் தொலைத்தொடர்பு போராளியும் இன்னும் போராளியுமாக மூவரும் கரையில் விடுதலை புலிகளின் படகுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக யாரும் வரவில்லை. இவர்களுக்கு உதவி செய்யும் தமிழ்நாட்டு மக்களும் பின்வாங்கிய நேரம் அப்பொழுது இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. குப்பியை கழிப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. இந்த முடிவுக்கு குமாரை தவிர மற்ற இரு போராளிகளும் வந்திருந்தார்கள். அப்போது குமார் சாவது பிரச்சனை இல்லை, அதற்கு முன்பு தப்புவதற்கு முயற்சி செய்வோம், முடியாவிட்டால் குப்பியை கழிப்போம் என்று முடிவெடுத்து அன்று இருட்டியவின் கரையில் இருந்து சிறு தோணியொன்றிலே தங்கள் கைகளையும் துடுப்பையும் நம்பிக்கையுடன் தாயகம் நோக்கி புறப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இயற்கை இவர்களுக்கு சாதகமாக காற்று அடித்தமையால் தங்களின் சாரத்தை கொண்டு தற்காலிக பாய்மரம் ஒன்றை உருவாக்கி இருவர் அதை பிடிக்க ஒருவர் துடுப்பு பிடிக்க தோணி வேகம் எடுத்தது. இப்படியே பாய்மரமும் துடுப்பும் ஒன்று மூன்று நாட்கள் உணவும் இல்லாது கொண்டு வந்த நீரும் தீர்ந்து போக அரை மயக்கத்தில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த மக்களால் கரை சேர்க்கப்பட்டார்கள். அன்று குமாரின் நம்பிக்கை மூன்று போராளிகளின் உயிரையும் காத்தது. அதன் பின்னரான காலங்களில் யாழில் இருந்தபடி தனது புலனாய்வு வேலைகளை விஸ்தரித்து தனது நேரடி வழி நடத்தலில் கொழும்பில் சில தாக்குதலும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். எப்போதும் போராளிகளோடு மென்மையான போக்கையே கையாளும் குமார் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் கிட்டிக்காரன். ஓய்வுறக்கமின்றி சுழன்ற போராளி. சிறிது காலம் கர்னல் சார்ல்ஸ் அடுத்த நிலையிலும் இறுதி காலங்களில் தனி நிர்வாகம் ஒன்றை பொருட்படுத்தி செய்த சிறந்த நிர்வாகி. 1998 ஜனவரி 12 அன்று குமாரின் குழந்தையின் 31வது விழாவிற்கான ஆயத்தங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருந்த போது இலக்கொன்றை அளிப்பதற்கு குண்டு ஒன்றை அனுப்புவதற்கான ஆயத்தங்களின் இறுதிக்கட்டம். கடமைதான் முக்கியமாக கருதி அந்த போராளி அந்த குண்டை கொண்டு செல்லும் போது தவறுதலாக அது வெடித்து வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அன்று ஒரு திறமைமிக்க போராளி ஒருவனை எங்கள் தேசம் இழந்து போனது. லெப்டினன்ட் கர்னல் குமார் மணிவண்ணனின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
Thank you.
கலந்த தோழா வாடா நீ வாடாயன் அருகில் மீண்டும் வாடா ஆந்தியில் விழுந்த மெழுகானேன் மழை தேடியேங்கும் பயிரானேன் சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதே நீ அருகில் நிற்பதாக என் கண்கள் தேடுதே தோழாயின் தோழாயின் உயிரில் கலந்த தோழா வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா
கிடந்து வேகுதே நீ அருகில் நீ